الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد، جل عن الشبيه والنظير والكفو والمثيل، ذلكم الله ربكم لا إله إلا هو، خالق كل شيء فاعبدوه وهو على كل شيء وكيل. وصلوات ربي وسلامه على الرحمة المهداة والنعمة المزداة سيدنا وسندنا وحبيبنا وعمدتنا وقدوتنا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين، أما بعد. ألوتار لالن نهرتان بالن الله سبحانه وتعالى وي முதற்கண் புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்லாஹு தஆலா ஈடிணையற்றவன், பரிசுத்தமானவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன், அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அல்லாஹுவின் உண்மை திருத்தூதர் எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அன்பு தோழர்கள் குடும்பத்தவர்கள் அவர்களின் உயர்ந்த வழியில் நிற்கக்கூடியவர்கள் அந்த வழிக்காக உழைக்கக்கூடியவர்கள் அழைக்கக்கூடியவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து வாழும்படி முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹுடைய இந்த அழகான முபாரக்கான கண்ணியமான வீட்டிலே அவனது ஒரு இபாதத்திலே இந்த மத்தியான பொழுதில் என்னை உங்களோடு ஒன்று சேர்த்து வைத்திருக்கும் அல்லாஹு தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களது சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான். ஹிஜ்ரி 1436 ஆண்டின் இறுதி பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். துல்காதாவின் பிற்பகுதியை அண்மித்த நிலையில் இருக்கிறோம். இன்னும் 3 வாரங்களில் நமக்கு ஜுல்ஹிஜ்ஜா மாதத்தில் இருக்கக்கூடிய ஹஜ் பெருநாள் வரவிருக்கிறது. இந்த ஹஜ் பெருநாளில் நாம் செய்யக்கூடிய உயர்ந்த அமல் உப்ஹையா. இந்த உப்ஹையாவை பற்றி நேர காலத்தோடு மக்களுக்கு நினைவூட்டுமாறு இந்த பள்ளியின் நிர்வாகிகள் நம்மை வேண்டிக் கொண்டதற்கு இணங்க அது பற்றி இன்று நாம் உங்களோடு பேசுவதற்கு எத்தனிக்கிறோம். அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் இருக்கும் பெருநாளை கொண்டாடியது ஒரு சிறந்த அமலை அந்த பெருநாளில் செய்வதை கொண்டு அந்த பெருநாளை அவர்கள் அலங்கரித்தது நமக்கெல்லாம் தெரிந்த பாடமாகும். அவர்கள் ஒரு தடவை இப்படி சொன்னார்கள், மா அமில ஆதமியுன் மின் அமலின் யௌமன் நஹ் அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகித்தம். இரத்தம் ஓட்டுவதை விட ஹஜ் பெருநாள் என்று அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு அமலை மனிதன் செய்யவில்லை என்றார்கள். இரத்தம் ஓட்டுவதை விட அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு அமலை ஹஜ் பெருநாள் என்று மனிதன் செய்யவில்லை என்றார்கள். அதாவது ஹஜ் பெருநாளில் அதனை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் அதில் செய்கிற எல்லா அமல்களிலும் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் இரத்தம் ஓட்டுவதாகும். இரத்தம் ஓட்டுவது என்பது உத்ஹியா கடமையை குறிக்கிறது. ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகையை குர்பான் செய்வதை குறிக்கிறது. அதனை அறுத்து பலியிடும் போது இரத்தம் ஓடுகிறது அல்லவா, அதனை செயலை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அறுத்து பலியிடுவதை சொல்கிறார்கள். தொடர்ந்து சொல்கிறார்கள், இன்னஹா தஅதி யௌமல் கியாமா பிகுரூனிஹா வஅஷ்ஆரிஹா வஅத்லாஃபிஹா. இந்த இரத்தம் அல்லது அறுக்கப்படக்கூடிய பிராணி மறுமை நாளில் வரும். எப்படி வரும் தெரியுமா? அதன் குளம்புகள் அதன் கொம்புகளோடு வரும் என்றார்கள். இந்த பிராணிகள் நீங்கள் அறுக்கின்ற ஹஜ் பெருநாள் என்று அறுக்கின்ற இந்த உத்ஹையா பிராணி மறுமை நாளில் அதன் கொம்புகள் அதன் குளம்புகளோடு வரும் என்று சொல்கிறார்கள். அதன் உரோமங்களோடு வரும் என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் அறுத்து பலியிடுகிற உத்ஹையா அதன் முழு அளவில் கூலிக்காக வேண்டி மறுமையினாலில் தயார்படுத்தப்பட்டு கொண்டு வரப்படும் என்றுதான் அதன் விளக்கமாகும். அதன் அனைத்து உறுப்புகளோடும் எந்த ஒரு உரோமமும் கூட விடுபடாமல் ஒவ்வொரு உரோமத்துக்கும் ஒரு நன்மை இருக்கின்றது என்று பிறிதொரு அறிவிப்பிலே வருவது போல் அதன் சகல பகுதிகளோடும் மறுமையில் அல்லாஹுத்தாலா அதனை அறுத்து பலியிட்டு நல்லமல் செய்த மனிதனுக்கு கூலியை நிரப்பமாக கொடுத்துவிடும் பொருட்டு ஆஜராக்குவான் என்பதாகும் இந்த ஹதீஸின் விளக்கம். தொடர்ந்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், وَإِنَّ الدَّمَ لَيَقَعُ مِنَ اللَّهِ بِمَكَانٍ قَبْلَ أَنْ يَقَعَ مِنَ الْأَرْضِ. அவன் அறுக்கும் போது வருகிற இரத்தம் அது பூமியில் பட்டு விழுவதற்கு முன் அல்லாஹுடத்திலே பொருந்திக் கொள்ளப்படுகிறது. எனவே நீங்கள் மகிழ்ச்சியுறுங்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, முழு அளவிலான நன்மை தரக்கூடிய ஒரு அமல் மனிதன் ஹஜ் பெருநாள் என்று அதன் சுன்னத்தான தொழுகை அதன் குத்துபாவில் கலந்து கொள்வதை விடவும் அது செய்ய வேண்டும். அதை விடவும் நன்மை பயக்கக்கூடிய அல்லாஹுவிடம் மிகவும் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹுவின் அன்பை இழுத்து வரக்கூடிய ஒரு அமல் என்று ஹஜ் பெருநாள் என்று நீங்கள் செய்கிற உத்ஹையாவை அறிவிக்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா சூரத்துல் கௌசரிலே فَصَلِّ لِرَبِّكَ وَانْحَرْ நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், உமது ரப்புக்காக நீங்கள் தொழுது மேலும் அறுப்பீராக. உமது ரப்புக்காக நீங்கள் தொழுது மேலும் நீர் அறுப்பீராக என்று சொல்கிறான். இதற்கு விளக்கம் சொல்லும் போது இமாம்கள், தொழுகை இந்த இடத்திலே ஹஜ் பெருநாளுடைய தொழுகை சுன்னத்தான தொழுகை, அறுவை இந்த இடத்திலே அந்த தொழுகையை தொடர்ந்து நடைபெறக்கூடிய உப்ஹையா அறுவையாக இருக்கும் என்று விளக்கம் சொல்லி வைத்துள்ளார்கள். ஹஜ் பெருநாளின் சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நபி அவர்களே உப்ஹையா கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான் என்று அதன் விளக்கமாகும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஆயத்தின் போதனைக்கேற்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹஜ் பெருநாளின் போதும் ஹஜ் பெருநாளின் சுன்னத் தொழுகையை முடித்துவிட்டு முதலாவது அவர்கள் செய்கின்ற அமல் இபாதத் இந்த உப்ஹையாவை நிறைவேற்றுவதாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சொல்வது போல், ஹஜ் பெருநாள் தொழுகையை நாம் முடித்துவிட்டால் நபி அவர்களோடு நாம் முதலாவதாக செய்வது நமது பிராணிகளை அறுப்பதாகும் என்று சொல்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இப்படி உயர்ந்த ஒரு அமலாக நன்மைகள் அதிகம் தரக்கூடிய ஒரு அமலாக அல்லாஹ்வின் பொருத்தத்தை அன்பை பெற்றுத்தரவல்ல அமலாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்திய ஒரு அமல். இதில் இவ்வளவு நன்மைகள் இருக்கின்றன. நாம் அறுக்கின்ற பிராணி ஆடோ மாடோ ஒட்டகையோ அதில் இருக்கிற ஒவ்வொரு உரோமத்துக்கும் நன்மை இருக்கிறது. மேலே படித்த ஹதீஸிலே அங்கே அதன் கொம்புகள், அதன் உரோமங்கள், அதன் குழம்புகளோடு மறுமையில் வரும் என்று சொல்ல கேட்டோமே. இங்கே நாம் இப்பொழுது படிக்கப் போவது என்ன தெரியுமா? சஹாபிகள் நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மா ஹாதிஹில் அபாஹி, அல்லாஹ்வின் தூதரை இந்த உபஹியாக்கள் என்ன, விளக்கம் சொல்லுமாறு கேட்கிறார்கள். நபி அவர்கள் விளக்கம் சொல்லும் போது சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் ஆகிய உங்கள் தந்தையின் சுன்னத், அவருக்கு சிறந்த மகனை அறுத்து பழியிருமாறு அல்லாஹ் கட்டளையிட்ட போது அதனை அவர் செய்வதற்கு முன் வந்தார். அதற்கு பதிலாக அல்லாஹ் ஒரு ஆட்டை பகரமாக கொடுத்து அதனை அறுக்க செய்தான். அந்த சுன்னத் தொடர்ந்து வந்திருக்கிறது என்று சொன்ன போது சஹாபிகள் விடவில்லை, தொடர்ந்து கேட்டார்கள், ஃபமாலனா ஃபீஹா யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரும் நம்முடைய தந்தையும் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிமுடைய சுன்னத் ஏற்றுக்கொள்கிறோம், அதில் நமக்கு என்ன இருக்கிறது, அந்த சுன்னத்தை செய்யும் போது நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்ற வகையிலே கேள்வி எழுப்பிய போது சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹசனா, அறுக்கின்ற பிராணியில் உள்ள ஒவ்வொரு உரோமத்துக்கும் ஒரு கூலி இருக்கிறது. இலட்சக்கணக்கான உரோமங்கள் நாம் அறுத்துப்பழியிருக்கிற ஆடுகளிலே மாடுகளிலே இருக்கின்றன. ஒவ்வொரு உரோமத்துக்கும் ஒவ்வொரு மயிருக்கும் ஒரு கூலியை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்று சொல்லி வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நிறைய அமல்கள் தரக்கூடிய இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. குறிப்பை சொல்லி வைக்க வேண்டும், உப்ஹையாவின் சிறப்புகள் பற்றி வந்துள்ள பெரும்பாலான ஹதீஸ்கள் வஈத் தரத்தில் உள்ளவை. உப்ஹையாவின் சிறப்பு பற்றி வந்துள்ள பெரும்பாலான ஹதீஸ்கள் வஈத் தரத்தில் உள்ளவை. இருந்த போதிலும் பல அறிவிப்புகள் பலவிதமாக இதன் சிறப்புகளை சொல்லி சுமந்து வந்துள்ளபடியினால் ஒன்று மற்றொன்றை பலப்படுத்துகிறது, ஒன்று மற்றொன்றின் பலத்தை கூட்டி நிற்கிறது. அந்த வகையிலே சிறப்புகள் சார்ந்த ஹதீஸ்கள் என்ற அடிப்படையை கொண்டு இதனை நாம் சொல்லிக் கொள்வதிலே தவறில்லை. இது ஒரு அடிப்படையாகும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான இந்த உயர்ந்த கடமையை நாம் நிறைவேற்றுவதற்கு முன்கூட்டியே தயாராகி கொண்டிருக்கிறோம். உப்ஹையா என்றால் ஹஜ் பெருநாள் அன்று அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமுத் தஸ்ரீக் மூன்று நாட்கள், முறையே நான்கு நாட்கள். இந்த நான்கு நாட்களிலும் அறுக்கப்படக்கூடிய ஆடு மாடு ஒட்டகைகளுக்கு பெயர் தான் உப்ஹையா. உப்ஹையா என்ற பதம் அது ஒரு பெயர் சொல். ஹஜ் பெருநாள் அன்றும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்களிலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுக்கப்படக்கூடிய இபாதத்தாக அறுக்கப்படக்கூடிய அந்த நாட்களிலே வெறுமனை அறுக்கவும் முடியும். அல்லாஹ்வுக்கென்று இபாதத்தாக அறுக்கப்படக்கூடிய ஆடோ மாடோ ஒட்டகையை குறிக்கின்ற பதம் இதுதான் உப்ஹையா. சகோதரர்களே, இந்த உப்ஹையாவின் சிறப்பை தான் இப்பொழுது நாம் படித்தோம். இது ஓர் இபாதத், இது ஓர் இபாதத். தொழுகை ஒரு இபாதத் என்பது போல், ஜகாத் ஒரு இபாதத் என்பது போல், நோன்பு ஒரு இபாதத் என்பது போல், ஹஜ் உம்ரா ஒரு இபாதத் என்பது போல், உப்ஹையாவை நிறைவேற்றுவது அந்த கடமை இபாதத்தாகும். இபாதத்துகள் என்று வருகின்ற போது அதற்கு காலம், அதற்கு எண்ணிக்கை, அதற்கு நேரம், அதற்குரிய வரையறைகள் முறைகளை சொல்லித் தருவது மனிதனின் புத்திக்கோ மனிதனின் கருத்துக்கோ உரியது அல்ல. அதனை அல்லாஹ்வுத்தாலா தன் கையிலையும் அவரை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையிலும் வைத்திருக்கிறான். அதனை நாம் குர்ஆனிலிருந்து படிக்க வேண்டும், ஹதீஸிலிருந்து படிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகமாக சுன்னாஹுவில் ஹதீஸில் தான் உப்ஹையா பற்றிய விபரங்கள் விரிவுகள் கிடைக்கின்றன. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உப்ஹையா கொடுத்தது, கொடுத்த முறை, அவர்கள் அறுத்த பிராணி அல்லது கொடுக்கும்படி வரையறுத்த பிராணிகள், அதன் வயல்கள், அதன் அமைப்புகள், தோற்றங்கள் எல்லாம் மிகவும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மட்டுமல்ல, அவர்கள் பிராணியை எப்படி பிடித்தார்கள், எப்படி கத்தியை எடுத்தார்கள், எப்படி கத்தியை கூர்மையாக்கி தரும்படி கேட்டார்கள், எந்த பக்கத்திலிருந்து அறுத்தார்கள், என்ன சொல்லி அறுத்தார்கள், எந்த இடத்தில் வைத்து அறுத்தார்கள், எப்பொழுது அறுத்தார்கள் என்பது கூட மிக மிக துல்லியமாக ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவாகியுள்ளன. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உபுஹையாவின் சிறப்புகள் பற்றிய ஹதீஸுகள் வாயு தரத்தில் இருந்தாலும் அதன் விவரங்களை தரக்கூடிய ஹதீஸுகள் சஹீஹ் தரத்தில் உள்ளவை என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உபுஹையா கடமையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றுகிற போது அதற்கு முறைகளை அவர்கள் கையாண்டது, பின்பற்றியது, சொல்லிக் கொடுத்தது எல்லாம் நமக்கு சட்டபூர்வமாக ஆகி போயிருக்கின்றன. அவர்கள் ஆட்டை கொடுக்கிற போது, மாட்டை கொடுக்கிற போது, ஒட்டகத்தை கொடுக்கிற போது அதுக்கு வயதை நிர்ணயித்து வைத்திருந்தார்கள். மாடாக இருந்தால் அது 2 வயதை தாண்டி 3வது வயதில் இருக்க வேண்டும். 2 வயதை தாண்டி 3வது வயதில் இருக்க வேண்டும். அது 2வது வயதில் இருக்கவும் கூடாது, 4வது வயதில் இருக்கவும் கூடாது. 3வது வயதில் இருக்கக்கூடிய மாட்டை கொடுக்க வேண்டும். ஆடு என்றால் நாட்டாடு வெள்ளாடாக இருந்தால் மாட்டை போன்று 2 வயதை தாண்டி 3வது வயதில் இருக்க வேண்டும். அது 2வது வயதிலுமல்ல, 4வது வயதிலுமல்ல. மாடு ஆடு வெள்ளாட்டுக்குரிய சட்டங்கள் இவை. அதே போல ஆடு செம்மறியாடாக இருந்தால் அது 1 வயதை தாண்டி 2வது வயதில் இருக்க வேண்டும். 1 வயதில் இருக்கவும் கூடாது, 3வது வயதில் இருக்கவும் கூடாது. இது வயது எல்லைகளை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற முறையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உப்ஹியா பிராணியை குறையுள்ளதாக இருந்தால் அதனை உப்ஹியாவுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்றார்கள். அதன் மாமிசத்தை குறைக்கக்கூடிய, அதன் சுகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய, அதாவது நோயுற்று இருக்கக்கூடிய அல்லது மிகவும் மெலிந்து போயிருக்கக்கூடிய, அறுப்பதனால் அதிகளவு மாமிசத்தை இறைச்சியை பெற்றுக்கொள்ள முடியாத பிராணிகளை தவிர்த்து கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார்கள். சகோதரர்களே, இப்படி குறையுள்ள பிராணிகளை உங்களுடைய உபஹையாவுக்கு எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்கள். அதே போன்று சகோதரர்களே, உப்ஹையாவை அறுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தமக்கும் எடுத்துக்கொண்டதோடு அடுத்தவர்கள், குறிப்பாக ஏழைகள், எளியவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துக் கொண்டார்கள். உப்ஹையா இருக்கிறது, அறுப்பவர் அதனை அவருக்கு எடுத்துக் கொள்ளலாம் ஒரு பங்கு, ஏழைகளுக்கு கட்டாயம் ஒரு பங்கு கொடுத்தாக வேண்டும். குறைந்தது உப்ஹையா பிராணியில் 1/3 ஏழைகளுக்கு கொடுத்தாக வேண்டும் என்பது இமாம்களது தீர்ப்பாகும். முழு மொத்தத்திலும் 50 கிலோ இறைச்சி கிடைத்தது என்றால் அதில் 1/3 நாம் 18 கிலோவாவது அதுக்குரிய அளவாவது ஏழைகளுக்கு கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அப்பால் தனக்கு எடுத்துக் கொள்ளலாம், அதுபோல தன்னுடைய அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்கள், அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் கொடுத்துக் கொள்ளலாம். ஆனால் கண்டிப்பாக 1/3 குறையாத அளவு ஏழைகளுக்கு சதக்காவாக கொடுக்கப்பட வேண்டும். உப்ஹையாவின் நோக்கத்தின் பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா? அது ஹஜ் பெருநாள் அன்று ஏழை எளியவர்களுக்கு பெருநாளின் உணவை அவர்கள் அடுத்தவர் தயவை எதிர்பார்க்காமல், தமக்கு கிடைக்கின்றது கேட்காமல், தமக்கு கஷ்டத்தை அடுத்தவரிடம் முறையிடாமல் கிடைக்கக்கூடிய இந்த மாமிசத்தை கொண்டு அவர்கள் அடைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஏற்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஈதுல் ஃபித்ர், ஃபித்ர் பெருநாளில், நோன்பு பெருநாளில் ஏழை எளியவர்களுடைய பசியை போக்குவதற்கு சதக்கத்துல் ஃபித்ர் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அது போன்று யௌமுன் நஹர், அறுக்கப்படக்கூடிய பெருநாளில் இதனை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, சகோதரர்களே, இந்த பெருநாள் ஹஜ் பெருநாள் என்பது அது இந்த அமலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு அமல். அதனால் தான் இந்த அமலை செய்வது சுன்னத்து முஅக்கதா, கண்டிப்பான சுன்னத் என்று இமாம்கள் தீர்ப்பு செய்தார்கள். கண்டிப்பான சுன்னத் என்று இமாம்கள் தீர்ப்பு செய்தார்கள். சுன்னத்துகள் 2 வகை. ஒன்று சாதாரணமான சுன்னத்துகள், கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு இல்லாதவை. சில சுன்னத்துகள், அது 2வது வகை, கண்டிப்பாக செய்தாக வேண்டிய சுன்னத். எவர் செய்தாக வேண்டும் தெரியுமா? முஸ்லிமாக இருக்கக்கூடிய, பருவ வயதை ஏதிருக்கக்கூடிய, சித்த சுவாதீனம் உள்ள இந்த உப்ஹியாவை நிறைவேற்றுவதற்கு வசதி உள்ள நான்கு நிபந்தனைகள் மறந்து விடாதீர்கள். முஸ்லிமாக பருவ வயதை அடைந்துள்ள சித்த சுவாதீனம் உள்ள வசதியுள்ள இந்த நான்கு பண்புகளும் நிபந்தனைகளாக அவரிடத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய காணப்படக்கூடிய நிலை இருந்தால் அவர் உப்ஹியா கொடுப்பது அவர் மீது கண்டிப்பான சுன்னத்தாகும். வசதியுள்ளவர் என்றால் விளக்கம் தேவைப்படுகிறது. ஹஜ் பெருநாள் அதனை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்கள் இந்த நான்கு நாட்களும், ஏனென்றால் ஹஜ் பெருநாள் என்பது மொத்தம் முதலாவது துல்ஹிஜ்ஜாவின் பத்தாவது நாளும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் சேர்ந்து நமக்கு நான்கு நாட்கள் பெருநாட்கள். இந்த நான்கு நாட்களிலும் தன்னுடையவும் தன்னுடைய செலவுக்கு தாபரிப்புக்கு உட்பட்டிருக்கக்கூடியவர்களுடையவும் உணவு உடை உறையுள் உணவு உடை தங்குமிடம் இந்த மூன்றுக்கும் தேவையான அளவு போக ஒரு ஆட்டிலோ ஒரு ஆட்டை கொடுப்பதற்கோ அல்லது ஒரு மாட்டில் அல்லது ஒரு ஒட்டகத்தில் ஏழில் ஒரு பங்கின் பங்கெடுப்பதற்கோ வசதி உள்ளவர் என்பதுதான் அர்த்தமாகும். மீண்டும் சொல்கிறேன், வசதியாக இருக்க வேண்டும் உபகியா கொடுப்பதற்கு நான்காவது நிபந்தனை சொன்னேனே. வசதி என்றால் என்ன தெரியுமா? ஹஜ் பெருநாள் தினத்தென்றும் ஹஜ் பெருநாள் தினத்தை அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் ஐயாமுத்த ஸ்ரீக்கு நாட்கள் மொத்தம் நான்கு நாட்களுக்கும் தன்னுடையவும் தன்னுடைய பொறுப்பின் கீழ் வாழக்கூடிய மனைவி மக்கள் பெற்றோர்கள் வேறு எவரும் இருந்தால் வேலையாட்கள் இவர்களுக்கும் தேவையான உணவுக்கும் உடைக்கும் தங்குவதற்கும் தங்கி வாழ்வதற்கு முறையும் இந்த மூன்று தேவைகள் அடிப்படை தேவைகள். இந்த மூன்று தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளும் அளவுக்கு போதுமான எல்லாம் இருந்து அதற்கு மேலதிகமாக ஒரு ஆட்டை தனியாக குர்பான் கொடுக்கிற செலவு இருக்கிறவர் வசதி இருக்கிறவர் அல்லது ஒரு மாட்டில் ஏழில் ஒரு பங்கை அல்லது ஒரு ஒட்டகத்தில் ஏழில் ஒரு பங்கை சுமந்து கொள்வதற்கு வசதி இருந்தால் அவர் உப்ஹியா கொடுப்பது அவர் மீது சுன்னத்தும் முஅக்கதா. சகோதரர்களே, இதைவிட வேறு விளக்கம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு இதனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, கடமையாக ஆகி போயிருக்கிறது. எனவே அன்பர்களே, சகோதரர்களே, ஜகாத் போன்று தலைக்கு மேல் வைத்து பெரும் மலையாக சுமையாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு அமல் அல்ல இது. சாதாரணமாக பல பேர் கொடுக்க முடியுமான கட்டாயம் கொடுக்காக வேண்டிய ஒரு சுன்னத்தாக இது ஆகி போயிருக்கிறது. எனவே சகோதரர்களே, இந்த இபாதத்தில் நாம் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் ஹஜ் பெருநாள் என்று நமது பாவங்களை மன்னித்து விடுவதற்குரிய ஒரு சிறந்த அமல். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே, கூமி இலா உப்ஹியத்திக்கி ஃபஷ்ஹதீஹா, உம்முடைய உப்ஹியாவுக்கு சமூகம் அடையுங்கள் என்று சொன்னார்கள். நீர் அறுக்க போகக்கூடிய தெரிவு செய்திருக்கக்கூடிய உப்ஹியா பிராணி அறுக்கப்படக்கூடிய இடத்துக்கு நீங்கள் ஆஜராகுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னஹு யுக்ஃபரு லக்கி இந்த அவ்வளி கத்துரத்தின் தகுத்துரு மிந்தமிகா குள்ளு தம்பின் அமிர்த்தி, அந்த பிராணியின் இரத்தத்தில் இருந்து வடிகிற முதல் சொத்து, அந்த முதல் சொத்தின் போதே நீர் செய்த அனைத்து பாவங்களும் உமக்கு மன்னிக்கப்பட்டு விடுகிறது. சகோதரர்களே, உப்ஹியாவை அறுக்கும் போது பூமியிலே விழுகின்ற இரத்தம், அந்த பூமியிலே இரத்தம் விழுவதற்கு முன் அல்லாஹ்விடத்திலே அந்த பிராணியின் அறுத்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, பொருத்தத்தை பெற்றுக் கொள்கிறது என்று முதல் ஹதீஸிலே படித்தோமே. இந்த ஹதீஸிலே என்ன படிக்கிறோம்? அந்த இரத்தத்தோடு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், சம்பந்தப்படுத்தி முழு இரத்தமும் அல்ல, முதல் துளி பூமியில் விழும் போது முதல் துளி வடியும் போது நம்முடைய முழு பாவங்களும் உப்ஹியாவை கொடுக்கிற மனிதனின் முழு பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. ஆகவே சகோதரர்களே, இதில் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் தஆலா நமக்கு ஹஜ் பெருநாள் என்று நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு வழியை வைத்து இருக்கிறான். இதில் நாம் கவனம் செலுத்துவோம். தனியாக ஒரு ஆட்டை கொடுக்க முடியுமானவர்கள் கொடுத்துக் கொள்வோம். மூன்று ஐந்து ஏழு கூடியது ஏழு பேர் ஒரு மாட்டில் பங்கேற்கலாம். குடும்ப தலைவர்கள் தான் தரத்திலே சொல்லப்படுகிறார்கள். குடும்ப தலைவர் என்பது நான், எனக்கு கீழ் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மனைவி எல்லோருக்கும், என்னுடைய தாகரிப்புக்கு கீழ் இருக்கக்கூடிய எல்லோருக்குமாக சேர்த்து நான் ஒருவர் குர்பான் கொடுப்பது, அல்லது 7 பேர் அல்லது 5 பேர் அல்லது 3 பேர் அல்லது 2 பேர் சேர்ந்து ஒரு மாட்டில் பங்கேற்கும் போதும் நான் ஒரு குடும்பத் தலைவனாக என்னுடைய செலவின் கீழ் இருக்கக்கூடியவர்களையும் அடையவழைத்துக் கொண்டு அவர்களையும் சேர்த்துத்தான் ஒரு பங்காக இருக்கிறது. இதனை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. சில பேர் கேட்கிறார்கள், ஒரு பங்கு என்றால் தன்னுடைய செலவுக்குட்பட்டவர்கள் இல்லாமல் அவர்களையும் தனித்தனி பங்காக சேர்ப்பதா? அப்படி அல்ல. குடும்ப தலைவர் பிரெட்வினர், அவர் மட்டும் தான் ஒருவராக கவனிக்கப்படுவார். அவருடைய கீழ் இருக்கக்கூடியவர்கள் அவரை சேர்ந்திருப்பார்கள், அவர்கள் தனித்தனி பங்காக கவனிக்கப்பட மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உப்ஹியா கொடுக்கும் போது அறுக்கிற போது என்ன சொல்வார்கள் தெரியுமா? அல்லாஹும்மா தகப்பல் மின் முஹம்மது வஆலி முஹம்மது வமின் உம்மத்தி முஹம்மது. அல்லாஹுவே, இந்த அமலை, இந்த உப்ஹியா அமலை முஹம்மதிடமிருந்தும் முஹம்மதின் குடும்பத்தவரிடமிருந்தும் முஹம்மதின் உம்மத்திடமிருந்தும் ஏற்றுக்கொள் என்பார்கள். முஹம்மதிடமிருந்தும் முஹம்மதின் குடும்பத்தவரிடமிருந்தும் முஹம்மதின் உம்மத்தவரிடமிருந்தும் ஏற்றுக்கொள். நபி அவர்களுடைய நியத் அவர்களின் இதயம் விசாலமானவை. தனக்காக மட்டும் இந்த உபஹையாவை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியும் அதற்கான கூலியை தனக்கு மாத்திரமே கொடுத்தருளும்படியும் கேட்பதில்லை. தன்னுடைய குடும்பத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருகிறார்கள். மட்டுமல்ல, தன்னுடைய உம்மத்தில் அனைவரையும் அதற்குள்ளே கொண்டு வருகிறார்கள். எல்லோருக்கும் சார்பாக நான் இதனை கொடுக்கிறேன் என்கிறார்கள். சகோதரர்களே, அது நபி அவர்களுக்கு மட்டும் தான் அந்த கடமையில் நிறைவேறும். ஆனால் கூலியில் அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய மனைவியர் பிள்ளைகள் அதுபோல அவர்களுடைய உம்மத்தினர் அனைவருக்கும் அல்லாஹ்தாலா பங்கு கொடுப்பான். இதுதான் ஆதாரம். ஒருவர் குடும்ப தலைவர், அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் எல்லாம் சேர்த்துக் கொண்டுதான் கொடுப்பார். அவர்கள் அனைவருக்கும் ஒரு பங்குதான் இது. சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த சட்ட நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள். கூட்டாக கொடுக்கிற ஒரு வழி இருக்கிறது. இந்த மஸ்ஜிதில் பல ஆண்டுகளாக அப்படி செய்து வருகிறார்கள். அதனை இந்த முறையும் செய்கிறார்கள். அதற்கு பங்களிப்பு செய்யும்படி கேட்கிறார்கள். இதிலும் ஒழுக்கத்தையும் விதிமுறைகளையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. உப்ஹியா நாம் ஏழவை கண்டது போல் ஒரு இபாதத். உப்ஹியா ஏழவை கண்டது போல் ஒரு இபாதத். அந்த இபாதத்துக்கு நியத் அவசியம். எங்கெங்கெல்லாம் இபாதத் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் நியத் அவசியம். ஒரு சில இபாதத்துகளை தவிர சலவாத் சொல்வது ஒரு இபாதத். அதுக்காகவே நான் சலவாத் சொல்லுகிறேன் என்று நியத்து வைத்து சொல்ல வேண்டியது இல்லை. சில இபாதத்துகளை தவிர அதிகமான பெரும்பாலான இபாதத்துகளுக்கு நியத் கட்டாயம். அப்படி நியத் கட்டாயமான இபாதத்துகளுள் ஒன்று தான் உப்ஹியா. உப்ஹியாவை கொடுப்பவர் தானே தனது உப்ஹியாவை அறுக்க வேண்டும். இதுவே அடிப்படை. உப்ஹியாவை கொடுப்பவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உப்ஹியாவை தானே அறுப்பவர்களாக இருந்தார்கள். அறுக்க தெரியாது அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இவர் அறுக்க தெரிந்த முடியுமான ஒருவரிடம் அதனை பொறுப்பு சாட்ட வேண்டும். பொறுப்பு சாட்டும் போது தன்னுடைய உபஹையாவை அறுப்பதற்கு உண்மை பொறுப்பு சாட்டுகிறேன் என்று சொல்லுவதோடு அவர் பொறுப்பு நீங்கிவிட்டதா அல்லது அவரிடம் கொடுத்த பொறுப்பை அவர் அறுக்கின்ற போது அந்த இடத்திலே சமூகம் அளித்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இவருடைய பொறுப்பு கொடுத்தல் முழுமை அடையுமா என்பதிலே இமாம்கள் இருவிதமான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பெண்மணி அறுக்க முடியாது என்றிருந்த போது என்ன சொல்கிறார்கள்? உம்முடைய உபஹையா அறுக்கப்படும் இடத்துக்கு ஆஜராகுங்கள் என்கிறார்கள். ஒரு பெண்மணி அவர்கள் சார்பாக நிறைவேற்றுவதற்கு ஒருவரை பொறுப்பு நியமித்த போதிலும் நீங்கள் அந்த இடத்துக்கு போங்கள் என்று சொல்வதை வைத்து அதிகமான இமாம்களின் தீர்ப்பு என்ன தெரியுமா? தனக்கு அறுக்க தெரியாது அல்லது சந்தர்ப்ப சூழல் அறுப்பதற்கு இடம் கொடுக்கிறதாக இல்லை, ஒருவரிடம் பொறுப்பு சாட்டினால் அவர் அறுக்கும் போது தன்னுடைய உபஹையா அறுக்கப்படும் நேரத்தில் அறுக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அவர் அந்த இடத்திலே போய் நிற்க வேண்டும். அவர் அறுப்பதற்கு கத்தியை தயாராக்கி கழுத்திலே வைக்கிற போது இது என்னுடைய உபஹையா என்று இவர் நியத் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்டாக உபஹையா செய்வதற்காக வேண்டி பள்ளியை கொடுத்துவிட்டு பணத்தை கட்டிவிட்டு இருப்பவர்கள் உபஹையா அறுவை தினத்தன்று நேரத்திலே அந்த இடத்திலே போய் இருந்தால்தான் இந்த சுன்னத் முழுமை அடையும். சகோதரர்களே, இருந்த போதிலும் பொறுப்பு சாட்டியவர்கள் ஒவ்வொருவராக அழைத்து இது உங்களுடைய உபகையா என்று காட்டி காட்டி கொடுப்பது அவர்கள் மீது கட்டாயம் அல்ல. இரண்டு பக்கத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இதனை இன்னும் திட்டமிட்டு அழகாக செய்வதாயில் ஒருவருக்கு இத்தனை பங்கு என்று எடுப்பவர்கள் அவர்கள் அல்லது முழுமையாக ஒரு மாறு என்று இருப்பவர்கள் ஏழு பேர் வந்து விட்டார்களா, இவர்களை எல்லாம் பட்டியலிடுங்கள். அப்துல் காதிர் ஒருவர், அப்துல் ஜப்பார் ஒருவர், அஹமது ஒருவர், சுல்தான் ஒருவர், இப்படி ஏழு பேர் பட்டியலிட்டு இவர்களுக்கான மாறு இது என்று ஒழுங்குபடுத்தி வைத்துவிட்டு அறுக்கிற நேரம் எது, அறுக்கப்படக்கூடிய நாள் எது என்று ஓரளவு அறிவித்தல் கொடுத்து உங்கள் கடமையை கூட்டாக செய்வதற்கு முன்வந்து செய்யக்கூடிய மஸ்ஜிதுகளின் கடமைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்கள் கடமைகளை சரியாக செய்வதாயின் அவர்களுக்கு அறிவித்து விடுங்கள். அவர்கள் அந்த நேரத்திற்கு வருவது, அந்த நேரத்தில் சமூகம் அளிப்பது எல்லாம் அவர்கள் தெரிந்து செய்து கொள்ளட்டும். ஆகவே இந்த கடமையை செய்பவர்கள் இதில் கவனமாக இருங்கள். ஏனென்றால் அவர்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களை அறுப்பதற்கு பிரதிநிதியாக நியமித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதன் மாமிசத்தை பங்கீடு செய்வதற்கும் பிரதிநிதியாக நியமித்திருக்கிறார்கள். ஏழவை நாம் கண்டது போல் மாமிசம் பங்கீடு செய்யப்படும் போது முழு மொத்தத்திலும் மூன்றில் ஒரு பங்கிற்கு குறையாமல் ஏழைகளுக்கு கொடுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். ஆகவே இந்த விஷயத்தில் மிகவும் கவனம் செலுத்துங்கள். மஸ்ஜிதுக்கு மஸ்ஜிதுக்கு என்று நாம் கொடுக்கிற போது கொடுப்பவர்களும் இதில் சரியான முறையில் தெளிவோடு நாம் அதனை செய்ய வேண்டும். மஸ்ஜிதில் இதனை எடுத்து கூட்டாக நிறைவேற்றும் பணியில் ஈடுபடுகிற அன்பு சகோதரர்களும் இந்த பணி ஒரு நல்ல பணி, பலருக்கும் பிரிந்து மிகச் சரியாக எல்லோருக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கொடுப்பதற்கு ஒரு கூட்டாக செய்யப்படக்கூடிய ஒரு நல்ல பணி. அந்த பணியில் ஈடுபடும் போது இந்த சட்டத்திட்டங்களையும் செய்யும் மனதில் வைத்துக் கொண்டு அவற்றை பேணி அனுசரித்து செய்கிற போதுதான் இந்த பணி முழுமை அடைகிறது, சரிவர அல்லாஹு தாலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆகவே அன்புள்ளவர்களே, பிரியமானவர்களே, தோழர்களே, கூட்டாக நிறைவேற்றுகிற உபஹையாவுக்கு கொடுப்பவர்களும் கூட்டாக நிறைவேற்றுகிற உபஹையாவை முன்னின்று செய்கிறவர்களும் இந்த இடத்திலே இருவரும் கவனம் செலுத்த வேண்டும் இந்த விஷயங்களுக்கு. ஏனென்றால் உபஹையா ஓர் இபாதத், அந்த இபாதத்தில் ஆள் அறுப்பதற்கு பிரதிநிதியாக நியமிக்கலாம். அதனை இஸ்லாம் வரவேற்கவில்லை. இஸ்லாம் தூண்டுவது தானே அறுக்க வேண்டும். கொடுப்பவர்கள் ஒரு முன்மாதிரியாக செய்யுங்கள். கொடுத்துவிட்டு அவர்களுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் போய் உங்களுடைய அறுத்து பணியை நீங்களே செய்யுங்கள். உங்களுடைய உபகையா முழுமையடைகிறது, கூடிய கூலி உங்களுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் இது ரசூல் அவர்களுடைய சுன்னத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது முடியாத போது அந்த இடத்துக்கு அறுக்கப்படக்கூடிய இடத்துக்கு அறுக்கப்படக்கூடிய வேலையில் சமூகம் அளியுங்கள். பங்கு வைக்கும் போது அல்ல, அறுக்கும் படக்கூடிய நேரத்தில் நீங்கள் அங்கே சமூகம் அளிக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு முழு அளவில் நன்மை கிடைக்கிறது. இதுதான் சுன்னத், இதுதான் இந்த சுன்னா இபாதத்து, இந்த மக்கூனான சுன்னத்தான இபாதத்துக்குரிய வழிமுறையாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் சகோதரர்களே. பங்கு வைக்கிற போது நாம் எந்த முறையில் எவரிடத்தில் எப்படி எடுத்திருக்கிறோமோ அந்த முறையில் பங்கு வைப்பதை உறுதி செய்யுங்கள். நாம் பல வகைகளில் பங்கு வைக்கலாம், பல வகைகளில் பங்கு வைக்கலாம். இது உபஹையா கொடுக்கிற ஒவ்வொருவரும் பங்கு வைப்பது உட்பட நம்மிடத்தில் பொறுப்பு சாட்டியிருக்கிறார்கள். ஒன்று இருக்கிறது அறுப்பதற்கு மட்டும் பொறுப்பு சாட்டுவது, எனக்கு அறுக்க தெரியாது, அவர் அறுத்து தந்து விட்டார், அதுக்கு பிறகு பங்கு வைத்து அதனை கொண்டு போய் கொடுப்பது இவர்களுக்கு எப்படி என்பதை நான் உறுதி செய்து கொள்வேன், சரியாக செய்வேன். இங்கே உங்களுக்கு இரண்டு பொறுப்புகள் தரப்படுகிறது. ஒன்று அறுக்கின்ற பொறுப்பு, இரண்டாவது அறுக்கப்பட்ட பிராணியின் இறைச்சியை உரியவர்களுக்கு உரிய முறையில் உரிய வேளையில் பங்கு வைத்து கொடுக்கிற பொறுப்பு. எனவே இரு மகத்தான பொறுப்புகளை சுமந்திருக்கிறீர்கள். இந்த சட்ட நுணுக்கங்களை பேணி நீங்கள் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்கள் முயற்சி வெற்றி பெறுவது மட்டுமல்ல, அல்லாஹு தாலாவிடத்திலே நட்புலி பெற்றுத்தரக்கூடிய முயற்சியாக ஆகும். அல்லாஹு தாலாவிடத்திலே நட்கூலி பெற்றுத்தரக்கூடிய முயற்சியாக ஆகும். ஆக இந்த விஷயத்திலே கவனம் செலுத்துங்கள். நாம் எடுக்கிற பணம், நாம் எடுக்கிற பணம், அந்த பணம் ஒரு சதமும் மிச்சப்படக்கூடாது. மீதப்பட்டால் அதனை எவரவரெல்லாம் தந்திருக்கிறார்களோ அவர்களிடத்திலே திருப்பி கொடுத்து விட வேண்டும். மஸ்ஜிதுகளிலே இந்த பணிகளை செய்பவர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இல்லை, சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிவித்து இவ்வளவு பணம் எஞ்சி இருக்கிறது, உபஹையாவுக்கு பணம் கொடுத்த அத்தனை பேருக்கும் நீங்கள் அறிவிக்க வேண்டும். இப்படி எஞ்சிய பணத்தை உங்களுக்கு வேண்டுமா அல்லது மஸ்ஜிதின் ஏதாவது ஒரு நன்மையான காரியத்துக்கு சேர்த்துக் கொள்ளவா என்று அவர்களிடத்திலே கேளுங்கள். அவர்கள் தந்த பணம் உங்களுடைய நிர்வாக செலவுக்குள்ளதல்ல, உங்களுடைய மஸ்ஜித் செலவுக்குள்ளதல்ல, உங்களுடைய பைத்துல் மால் சேர்த்துக் கொள்வதற்கல்ல, உங்களுடைய வைத்திய சகாய நிதிக்குள்ளதல்ல, உங்களுடைய கல்வி சகாய நிதிக்குள்ளதல்ல. அவர்கள் தந்ததும் ஹையாவுக்கு, அவர்கள் தந்த பணத்தில் வெறும் 10 ரூபாய் மிச்சம் இருந்தாலும் அந்த 10 ரூபாய்க்கும் 100 பேர் தந்திருந்தால் 100 பேருக்கும் அதில் சதக்கணக்கில் பங்கிருக்கிறது. இவர்களிடத்திலே நீங்கள் கேட்க வேண்டும், அல்லது முன்கூட்டியே இந்த அனுமதியும் எடுத்துக் கொள்ளுங்கள், மீதப்படலாம். மீதப்பட்டால் நாம் அதனை உங்களுக்கு திருப்பி தருவது எப்படி, அல்லது இதை ஒரு நன்மையான காரியத்துக்கு சேர்த்துக் கொள்ளவா, அந்த காரியம் எது, எந்த நன்மையான காரியம், அதனையும் அவர்களிடத்திலே எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பணம் கைவிட்டு கைமாறுகிற போது அதற்கு தெளிவான தீர்ப்பு இருக்க வேண்டும். இந்த பணம் ஒரு பொறுப்பில் கொடுக்கப்பட்ட பணம், அது குறித்த தேவையிலிருந்து வேறொரு தேவைக்கு கைவிட்டு கைமாறுகிற போது அதற்கு தெளிவு இருக்க வேண்டும். இந்த பணம் எப்படி இந்த தேவையிலிருந்து வேறொரு தேவைக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது. எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு இந்த பணியை செய்யுங்கள். இன்று நாம் பேசியது உப்ஹையாவின் சிறப்பு, உப்ஹையாவை கொடுக்கிற முறையில் உள்ள சில அடிப்படையான சட்ட நுணுக்கங்கள். மூன்றாவதாக, கூட்டாக உபஹையா கொடுக்கும் போது கொடுப்பவர்களும் எடுப்பவர்களும் பங்கீடு செய்பவர்களும் நடந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்கள். இதற்கு அப்பால் நிறைய இருக்கின்றன. இந்த மஸ்ஜிதிலே இந்த பணியை செய்து வருகிறார்கள், இந்த முறையும் செய்வதாக சொல்லி இந்த விஷயத்தை மக்களுக்கு அறிவுறுத்தும்படி கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாம் இதனை பேசினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உபஹையா கடமையை வரக்கூடிய பெருநாள் என்று நிறைவேற்றுவதற்கு தௌஃபிக் தருவானாக, எல்லோருக்கும் இந்த பாக்கியத்தை தருவானாக. இந்த அமலை மரணத்துக்கு முன் ஒரு தடவையாவது நாம் செய்துவிட்டு அல்லாஹு தஆலாவிடத்திலே போய் சேர்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபிக் தருவானாக. யா அல்லாஹ், நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, நம்முடைய உபஹைய அமலை ஏற்றுக்கொள்வாயாக, உன்னுடைய மார்க்கத்தில் சிறந்த அறிவையும் விளக்கத்தையும் தெளிவையும் தந்தருள் புரிவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.